ஓம் சிவாய நமம். சைவம் டாட் காகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
யாழினர் ஒருவார் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவாள் துன்னிய பிணை மலர் கையினர் ஒருவாள் துவள்கையர் அழுகையர் தொழுகையர் ஒருவாள் சென்னியிலஞ்சலி உப்பினரொருவால்.
இதான் அவர் கண்ட காட்சி. அதுக்கு மேல தன்னுடைய நிலையை சொல்ற. முதலிலே சொன்ன நான்கு வார்த்தை ஆன்மாவானது புறக்கண்ணால் கண்ட காட்சியை மட்டும்தான் சுவாமிகள் சொன்னார். அதற்கு மேலே அகக்கண்ணாலே வடிவாதக பெருமான் பார்ப்பதை அதற்கு அடுத்து அடுத்து சாம்பார்கள். நான் இளவரசோட காட்சியில் இருந்தபோது சொன்னேன், நீங்க கொடுக்கறது பூஜையில மட்டும்தான் சாமி வைக்க முடியும். என்ன பண்றது, விலை ஏறி போச்சு. பூஜையில தான் இருக்க முடியும். சமாஜ பதிப்புகள் தான் படிக்கணுன்ற எண்ணம் வரும் புத்தகத்தை. இப்ப அதே மாதிரி எல்லா பதிப்புகளும் அவன் திருப்பணந்தாள் போட்டிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு சபா கொடுத்துருக்காங்க, படிக்க முடியுமாட்டது.
இன்னிசை வீணையர் ஒருவாள்.
சுவாமிக்கு பிடித்தமான இசையே வீணை, பிடித்தமான இசையே வீணை.
வீணை நம்முடைய இல்லங்களிலே வீணை இருக்க குடந்தை சுந்தரேச பன்னாராட்சி சுந்தரேச தேசிகர் எழுதியிருக்கிறார். நாம் கேள்விப்பட்டதும் படித்ததும் வீணை எங்கே இருக்கிறதோ எட்டு திருமகள் அங்கே வாசம் பண்ணுகிறாள் என்பதை எல்லா சங்கீத குறிப்பும் தெரியப்படுத்துகிறது.
வீணை யாரார் வாசித்தாங்க? சூப்பர் இல்லையா? கோளொரு பதிகத்தில் ஞானசம்பந்தர் சொல்வார், சரி ஞாபகம். கோளொரு பதிகத்தில் ஞானசம்பந்தர்
சுந்தர திருவானவாய் பதிகத்திலையும் சொல்லுவார்.
தம் கையில் அனல விட்டார் என்ற பதிகத்தில வீணை. மணிவாசக நிறைய சொல்வார், இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. வீண அவ்வளவு உயர்ந்த. அப்ப இப்ப எந்த கோயில்லையாவது வீண வசிச்சிருக்காங்களா? புதியில மரபு மாறி போச்சு.
இன்னிசை வீணையர் இன்னிசை யாழினர் இன்னிசை தோத்திரம் எல்லாத்துக்கும் அந்த இன்னிசை. இன்னிசை வீணையர் ஒருவால் இன்னிசை யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால்.
இது இல்லாத பிரச்சனை. அந்த வரிக்காக 400 புத்தகங்களுக்கு மேல உரைகின்றிருக்காங்க நம்ம பெருமக்கள். இருக்குன்றது அதுல வடமொழியில கிடையாது, தமிழ்ல தான் இருந்தது என்று ஒரு தாரார் கொள்கை. இப்ப நாம அந்த இடத்துக்கு நாம போக வேண்டாம்.
இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால். தோத்திரம் எம்பினர் ஒருவால் என்ற ஒரு வரியைத்தான் மணிவாசகர் காலம் பிந்திய காலம் என்று உரையாசிரியர்கள் உரை வகுத்து விட்டார்.
தோத்தரம் மணிவாசகருக்கு முன்னாடி இருந்திருக்குது. அப்போ அது ஞானசம்பந்தர் தோத்தரமாக இருந்திருக்கும், அப்பர் திருமான் தோத்தரமாக இருந்திருக்கும்,
காரைக்கால் அம்மையார் தோத்திரமாக இருந்திருக்கும். எனவே தோத்திரம் என்பது திருமறை சொல்லாட்சியே. எனவே மணிவாசகருடைய காலம் மூவர் காலத்துக்கு பிந்தியது என இருக்கலாம்
அப்படின்னு ஒரு தேவையில்லாத விஷயம். அதுதான் சாமி கேட்டாங்க, சாமிகள் காலத்திலேயே இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நீ என்ன பண்ண பெரிய விஷயம்.
இன்னிசை வீணையர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவால்.
கருவறைக்கு முன்னால் நிற்கிறார்
இந்த மாலை கண்ணி துன்னிய பிணை மேலர் கையினர் ஒருவால்.
இது சரியை நிலையிலே அமைந்தவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து சொல்ல, அடுத்து சொல்றது
துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவால் தொழுகையர் அழுகையர்
துவள்கையர் ஒருபால். சரி சொன்ன உடனே கிரியை உடையவர்கள் அடுத்த பக்கமா, யோகம் உடையவர்கள் அதற்கப்பாலும், ஞானம் உடைய அழுகையர் கடைகியுமாகத்தானே மணிவாசகப் பெருமான். சரியை தெரியையாளர்கள், கிரியையாளர்கள், யோக நெறியாளர்கள், ஞான நெறியாளர்கள் நால்வரை நெறிப்படுத்தி சன்னிதானத்துல காட்சி. இது ஒரு இதன் அற்புதமான தொழுகையர் ஒருவால். ஆண்டவரே சாமி வெளியில போகுது, பார்த்த உடனே நம்ம எத்தனைதான் நம்ம கையில இருந்தாலும் அவனை தொட வேண்டும் என்ற எண்ணம் ஆன்மாவுக்கு இருந்து பத்தியா, அது உயர்ந்த எண்ணம். உடனே தலைவரை நம்ம வணங்கணும்னு எண்ணம் வந்தது. தொழுகையர்னு சொல்லிட்டாரு, மறுபடியும் இன்னொரு வரியில தொழுகையர் சொல்ல போறாரு. அந்த தொழுகையருக்கு என்ன அர்த்தம், இந்த தொழுகையருக்கு என்ன அர்த்தம்? முதலிலே தொழுகையர் புறவடிவிலே இருந்த ஆண்டவரை தொழுதவர்கள், கடைசியில ஒரு தொழுகையர் சொன்னார், அவர்கள் உயர்ந்த நிலையிலே ஆணவ மனம் அற்ற நிலையிலே இருக்கின்ற ஆன்மாவாகியவர்கள் இறைவனை கண்டவுடனே, ஞானத்தால் கேட்டவுடனே, தன்னை மறந்த நிலையிலே சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒருவால் துவள்கையர் அழிகையர் தொழுகையர் அஞ்சலி உப்பினர். துவண்டு போகிறார், இறைவனை பார்த்து துவண்டு போகிற நிலைன்னா அது எப்படி என்ன? உடம்பிலே இருக்கிற எல்லா உறுப்பும் ஆடி போயிடும். சார் நம்மளை பார்த்தாங்க அப்படியே ஆடி போயிட்டுன்னு சொல்றல, இது துவள் துவழுது. இது எல்லாருக்கும் வருமானா? வராது. சிவம் நேராக எந்த ஆன்மாவுக்காக தலைப்படுகிறதோ அந்த ஆன்மாவுக்கு மட்டும், அந்த உயிருக்கு மட்டும்தான் துவழுதல் வரும். மதுரையில ஒரு பெண் சிவகோத்திரத்தில் உயிர், அவங்க தாயார் இல்லை, தந்தையார் வளர்த்துவர், வசதி இல்லாத குடும்பம். அந்த பெண்மணி சிவமணி சிவபக்தி. ஒரு நாள் அவருடைய இல்லங்களிலே ஒரு வைஷ்ணவர் வந்து பிச்சை எடுக்கிறார், வசதி இல்லாத ஒரு வைஷ்ணவர். பிச்சை எடுத்த உடனே இவர் எட்டி பார்க்கிறாரு, இந்த பெண்மணியினுடைய தந்தையார், யாரப்பா நீ? நான் வைஷ்ணவன் தான். எங்க இருக்கிற? நான் கள்ளழகர் கோயில வாசல்ல. உனக்கு யாரும் கிடையாது, எங்க அம்மா ஒண்ணு நான் ஒண்ணு, தாயாருக்காக பிச்சை எடுக்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? வசதி இல்லை, யாரும் பெண் கொடுக்க மாட்டேன். இவர் என்ன பண்ணாரு, தன் மன மகளை கூப்பிட்டாரு, கௌரி இங்க வாங்கினாரு. என்னப்பான்னா, உன்னை இவனுக்கு கன்னிகாதானமாக திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி உத்தரவு கொடுத்து அந்த வினாடியிலே தாலி பூட்டி அவனை அவன் அவளை அவனோடு அனுப்பி வைத்தா கள்ளர்களுக்கு. நடந்த வரலாறு அந்த அம்மாவுக்கு. அங்க போன உடனே அவங்க அம்மா பார்த்தாங்க, வைஷ்ணவருடைய அம்மா. அந்த அம்மா முத்திரைகள் எல்லாம் பெற்றவர். டேய் யாரா இது பெண்ணா? அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன கோத்திரம் இது? சிவகோத்திரம்னு உங்க அப்பா சொன்னார். அட பாவி, நமக்கு குடிச்சுதுரா செஞ்சது. சரி, அவளை கொண்டு போய் மாட்டு தொழுவமா பார்த்து வை, கூடத்துக்குள்ள இட்டுன்னு வராத, நான் சாலிக்கிராமம் பூஜை பண்றேன். இவர்களுக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சவால் தான் சரபம், பாம்பன் சுவாமிகளுடைய சரபம். இது சாதாரண பாம்பு நினைச்சிராதுற, மிகப்பெரிய பாம்புன்னார் பாம்பன் நினைக்கிறார், சரபம். அந்த பெண்மணி ஒரு நாள் வெளியில போயிருந்தேன், வெளியில போயிருந்தேன். இந்த பெண்மணிக்கு சிவபூஜை பண்ற பழக்கம், பசுமாடும் கன்றும் கட்டுகின்ற ஆப்பியிலே கொண்டு போய் அந்த ஆப்பையே சிவமாகத்தானே வழிபட்டு இந்த பெண்மணி சிவபூஜை பண்ற. இவ அழுவுற, நான் மதுரையில் இருந்தபோது தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு சோறு கொடுத்திருந்தனே, ஒருத்தரும் இங்க வரமாட்டேன்றாங்க. சிவபெருமான் பார்த்தார், இந்த பெண்மணி அழுகிறா இல்லையா, இந்த அழுகைக்காக நாம் எங்கே கண்ணீர் தாரையாக நினைந்து இறைவனை வணங்குகிறோமோ இறைவன் வெளிப்படும். நீங்க தனியா கோயில்ல உட்கார்ந்து சிரிச்சு நின்னீங்கன்னா யாரும் வளம் வர மாட்டாங்க. ஈவோ கிட்ட போய் சுத்தி வரது பயமா இருக்கு. நீங்க தனியா அழுது கொண்டிருப்பீர்களையான யாரும் கேட்க மாட்டேன். அது ஆன்மாவினுடைய உயர்ந்த லட்சணம். இந்த பெண்மணி அழுகிறாள், சொக்கநாதா நான் சிவபூஜை பண்றவர் தினந்தோறும் ஒரு சிவனடியாரை பார்க்காமல் நான் தண்ணீரும் அருந்துவதில்லை. என் வினைப்பயன் காரணமாக வேறு ஒருவருக்கு, கோத்திரமல்லாத ஒருவருக்கு என் தந்தையார் என்னை அடித்து விட்டார். ஓர் சிவனடியாரை பார்க்காமல் என் மனம் வேதனைப்படுகிறது. ஓர் சிவனடியார் தமை காண பெறாமல் என் கண் மாசுபடுகின்றது. ஓர் சிவனடியார் தமை காண பெறாமல் என் கண் மாசுபடுகின்றது அப்படின்னு அழுதானா சுவாமி சுக்கநாதர் புறப்பட்டு நேரா இந்த மாமியாரும் கணவனாரும் இந்த அம்மாவை உள்ள பூட்டிட்டு சாவி விட்டு போயிட்டார். சிவனடியார் வந்து கதவை தட்டுற, இந்த பெண்மணி ஓடி வந்து பார்த்தா அப்பதான் தெரியுது வெளியில அம்மா மாமியார் கூட்டிட்டு போயிருக்கார். சாமி நீங்க சிவனடியார் இப்பதான் நான் பாக்கிறேன், எங்க மாமியாரும் கணவனாரும் கூட்டிட்டு போயிட்டாங்களே, நான் உங்களை எப்படி உள்ள கூப்பிட்டு சாப்பாட போறேன். பெண்மணி நான் அட்டமா சித்திகள் எல்லாம் கைவரப்பெற்ற சிவஞானி நானு, நான் எங்க ஊர்ல கல்யாணிக்கே நான் கரும்பு கொடுத்தவன், நீ உத்தரவு கொடுத்தீனா நான் பூட்டுல கைய வச்சேன்னா பூட்டு தானா விலகி ஓடுவோம். கல்யாணிக்கு கரும்பு கொடுத்து உத்தரவு சாமின்னு சாமியார் உள்ள வந்த சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா இலைகள் எல்லாம் பரிமாறி அடியார்களுக்கு அன்னம். உலகத்திலேயே எது உண்மைனா சிவனடியார். நேற்று எங்க சதானந்தம் அண்ணாவும் அமிச்சிவாயமும் மற்றவர்கள்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு இருந்து மகேஸ்வர பூஜை நல்லா சாப்பிட்டு போங்க. இன்னும் என்னுடைய போதாத வேலை என் மைத்துனருடைய மகனுக்கு பொன் பார்க்கிற வேலை, அதுவே எல்லாரும் கத்தின்னு இருந்தாங்க. இவ்வளோ லேட்டா என்ன பண்ணிக்க, நான் அவர் மேலே ஒரு வழக்கு சொல்லி சதானந்த அழைச்சி போயிட்டாரு, நான் ஒன்றும் பண்ண முடியல. மகேஸ்வர பூஜை மிக முக்கியமாக பரிமாறினாள். எல்லாம் பார்த்த பிறகு இவர் சாமி ஒருபடி சாப்பிட்டு உள்ள சாப்பிடுறாரு. இவருடைய வடிவமானது வயோதிக வடிவம், வாலிப வடிவமா திரும்பி இந்த பெண் பார்க்கிறாங்க. மாமியாரும் கணவனாரும் ஏற்கனவே மேல சந்தேகப்படுறோம், நீங்க சாமி இப்படி புதியவரா வந்தீங்க, இவ்வளவு இளமையா மன்மதன் மாதிரி மாறிட்டீங்க. நான் மாறலம்மா, உன்னை பார்த்த உடனே என் உடம்பு அவ்வண்ணமாக மாறியதுன்னு திருக்கோவையாருந்து ஒரு பாட்டு எடுத்து வறுமையான பாட்டு. கோம்பி கண்டஞ்சி ஒதுங்கி மேயா குஞ்சரம் கோள் கிழைக்கும் புதமான பாடல், சிவஞானிகளுக்கு அறிவுறுத்துவதற்காக அமைந்த பாடல். மாமியார் இந்த பெண்ணுக்கு பயம் வந்து மாமியார் வந்துட்டாங்களே, இந்த யாரோ ஒரு வாலிபனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இருக்கிறாங்க. எங்க நீங்க துறவியா வந்தீங்க, வயோதிகரா வந்தீங்க, இளமையா மாறிட்டீங்க, எங்க மாமியார் வந்துட்டாங்களே, நான் என்ன பண்றேன், நீ கவலைப்படாத, போய் நீ கதவை திறந்த. கதவை திறந்தான், கதவை திறந்த உடனே மாமியாரும் கணவனாரும் உள்ளே நுழைகிறாங்க. பரஞ்சோதியார் திருவிளையாடல் இங்க சாமி என்ன பண்ணார், குழந்தையா மாறிட்ட, சின்ன குழந்தைய. இறைவன் குழந்தையானது மூன்று பேருக்கு தான், ஒன்று வல்லாள மகாராஜனுக்கு குழந்தையானார், வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தையா, பக்த கௌரிக்கு குழந்தையானார், பாம்பன் சுவாமிகளுக்கு குழந்தையா. என்னைய ரோபரி ஆச்சு, உலகத்துல எல்லா நிகழ்வும் பாம்பரணிகளா இருக்க அமைஞ்சு. இந்த மூணு பேருக்கு தான் இறைவன் குழந்தையா இருந்தான், ஒண்ணு வல்லாள மகாராஜா, அதற்கு முந்திய யுகத்துல பக்த கௌரிக்காக இறைவன் குழந்தையா மாறினா, ரெண்டாவது வல்லாள மகாராஜனுக்கு குழந்தையா மாறினா, இன்னொன்று ராவணனுடைய மனைவியாகிய மண்டோதரிக்கு இறைவன் குழந்தையா போனா, நான்காவது பாம்பன் சுவாமிகளுக்கு இறைவன் குழந்தையாக. சுசீந்திரத்தில் அனுசியா காட்சி கொடுப்பதற்கு முன்பாகவே மண்டோதரிக்கு இறைவன் குழந்தையான, ராவணனுடைய தவம் மண்டோதரிக்கு குழந்தையாக காட்சி. இந்த பெண்மணி உடனே உள்ளே வருகிறாள், யாரம்மா அது, யார் அது குழந்தை, பக்கத்து வீட்டு மாமி இங்க வச்சுட்டு குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன் அவ கொண்டான்னு விட்டான், அதுக்குள்ள பக்கத்து வீட்டுல இருந்த மாமி அவ குழந்தை எடுத்துக்கிட்டு உள்ள வர்றான், இதோ குழந்தை இருக்குது. அதிசயமா நடந்தது மாறி, இந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த பெண் பட்ட வேதனையை பரஞ்சோதியார் சொல்கிறார், துவள்கயர் 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 என துணிந்து நின்றாள் இந்த குழந்தை. ஆச்சரியமான விஷயத்தை பார்த்த உடனே உடம்பு பதவதைத்து போகிற நிலைக்குத்தான் துவள்கயர். இவன் பார்க்கிறார், மணிமொழியார் பார்க்கிறார், இன்னிசை பீணையர் யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்தீரம் எம்பினர் ஒருவால் துந்திக பீணை மலர் கையினர் ஒருவால் துவழ்கையர் அப்புறம் அழுகையர் அப்புறம் துவழ்கையர் அழுகையர் தொழுகையர் 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 அழுகையர் ஒருவால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மா ஞானத்திலே இருந்து இறைவரை வணங்குகிற சென்னியில் அஞ்சலி. சென்னியில் என்று சொல்லுகிற போது அறிவினாலே ஆண்டவனை தொழுகின்ற நிலையை அடைந்த ஆன்மாக்கள்னு பழைய உரை இருக்கிறார். அறிவினால் ஆண்டவன் நாம எப்படி வணங்கணும்ன்றத அருணகிரியார் என்ன சொல்றாரு, ஆண்டவன் இங்கே இருக்கிறான்னு சொல்றாரு அருணகிரியார். மயிலாப்பூர்ல, திருச்செந்தூர்ல, விராலிமலையில, பழனியில இங்கெல்லாம் இல்லன்ட்ட, அங்கெல்லாம் இல்லை, அது புற அடையாளம். அறிவூதியில சொல்றார், அறிவொன் அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற விரான். அறிவொன்று உங்களுக்கு எல்லாரும் அறிவுதி ஒரு சொல்லி பாருங்க, அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்ற விரான். இது இவ்வளவு நாலு வரியும் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாதுன்னா மாமன் சுவாமிகள் அறிவுக்கறிவையே இறை சத்துருவம் ரொம்ப எளிமையாக்கி கொடுத்தார். டேப்லெட் மாதிரி கொடுத்துட்டார். இவ்வளவு பெரிய பாட்டில நீ எப்படி எந்த காலத்துல தெரிஞ்சுக்க போற, அது ஆகாது. அருணகிரியார் சொன்னார், அறிவன் தரணின் அறிவார் அறிவில் விரிவன் தரணின்ற விரான். விரான் என்ற சொல்லுக்கு பிரியான் என்றது நம்ம விட்டு பிரிய மாட்டான். எப்போ பிரிய மாட்டான், ஆன்மா அறிவு சுரூபமாக இருந்தால்தான் பிரிய மாட்டான். அறிவும் சிவமும் இரண்டு என்பார் அவர் அறிவீரார் திருமூலம். இது திருமூலர்ந்து அருணகிரியார் வாங்கி கொஞ்சம் ரெண்டு மூணு வரியும் சேர்த்துட்டாரு. பாம்பன் சாமிகள் பார்த்தாரு, இது ஜனங்களுக்கு ஏறாது, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஒரே வரியில சொல்லிடலாம், அறிவுக்கு அறிவே இறை சொத்துரு. இன்னொரு இடத்துல திருப்பூர்ல சொன்ன, அறிவு சிறிமேனி சரணார விந்தம் என்று அடைவேன். இறைவனை ஞானத்தால பார்க்கணும். அப்பர் சுவாமிகள் சொல்வார், ஞானத்தால் தொழுவார் நான் உனை ஞானத்தால் தொழுவேனே. ஞானத்தில் இன்னிசை வீணையர் ஒரு பக்கம், இன்னிசை யாழினர் ஒரு பக்கம், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பக்கம், சுன்னிய பிழைமலர் கையினர் ஒரு பக்கம், துவள்கையர் அழுகையர் ஒரு பக்கம், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பக்கம், பெருமானே சரியையாளர்க்கும் கிரியையாளர்க்கும் யோக நெறியாளர்க்கும் காண முடியாது இருக்கின்ற இறைவன் ஞானத்தாலே எனக்கு காட்சி கொடுத்தான் என்பதை திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பெருமானே பழி எழுந்துறான். அதுக்கு அடுத்த பாட்டு பூதங்கள் கூட பாடுங்க. என நினைப்புல ஓர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கெட்டறியோ மூனை கண்டறிவாரை கீதங்கள் வயல் திருப்பெருந்தூரை அற்புதமான பாடல். இந்த பாட்டை வைத்துத்தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் குமாரசுவாமியத்துல முதல்வன் புராண முடிப்புல ஒரு பாடல் எழுதியிருப்பார். அது என்னன்னா, இதுல இருந்து எடுத்துதான் சாமி இதை மணிவாசகர் சொல்லி இருக்கிறார், அதன்படி எடுத்திருக்கேன். நடந்திடா நடையான் சாமிக்கு லட்சணம் சொல்ற, நடந்திடா நடையான் செவியங்கடும் உடையோன் பிறவாதே அக்கை துறந்தான் புறவாதமே நீயன். சாமி எழுதுகிறார், இங்க சொன்னார், பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் போக்கிலும் வரவிலும். நம்மதான் போறது வர்றது, நமக்குதான் போறது வர்றது. பட்டத்தார் செல்வார், சுடுகாடு நம்மளை பார்த்து பயந்து இந்த ஆள் எத்தனை தடவை கொளுத்தனாலும் வந்து கொளுத்திட்டு போறார். பட்டத்தார் சொன்னார், சுடுகாடு நம்மை பார்த்து பயந்து போயிடுதான். இந்த பாவியை எத்தனை முறைதான் இந்த மண்ணில் வச்சு கொளுத்தும், அவனும் விடாகண்டன் கொடாகண்டனா வந்து கொளுத்தின்னு கொளுத்தின்னு போறார். இவனுக்காக நான் எத்தனை முறைதான் தோன்றுவேன்னு பூமி தேவி வேதனைப்படுவார். பிரம்மாவும் கையசைந்து விடுவார். பூதங்கள் எல்லா இறைவன் சர்வ வியாபகமாக விளங்குகின்றான் என்பதை விளக்குவதுதான் இந்த பாட்டு. இறைவன் சர்வ வியாபகமாக விளங்க, பூதங்கள் தோறும் நின்றாயின் அல்ல, நின்றாலும் கூட போக்கீலன் வரவீலன் என நினைப்புலவோ. இந்த பாட்டுக்கு பூதங்கள் தோறும் நின்றாய் என்பது மிகப்பெரிய சைவஸ்தாந்தத்தினுடைய உட்கடி. ஒரு நிமிட நேரமானாலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்து போக கூடாது. கோயில்களில் குடம் தட்டு ஐந்து பூதங்கள் ஐந்து தட்டுகளும் ஒரு குடம் வச்சு பூஜை பண்றாங்கல்ல, எல்லாரும் பார்த்திருப்போம்ல, அது என்ன உக்கடை? அதனுடைய தத்துவ விளக்கம் என்ன? ஐயா நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, குடம் ஒண்ணு சுத்தி ஒரு தட்டு. சில கோயில்ல தட்டை முதல்ல எடுத்துக்குவோம், சில கோயில்ல கும்பத்தை முதல்ல எடுத்துக்குவோம். கேட்டா எங்க தாத்தா அப்படிதான் பண்ணாரு, ஒண்ணும் பண்ண முடியும். இதற்கு அப்பர் சுவாமிகள் தான் நுண்மான் நுழைவுலத்தோடு ஒரு பாட்டு தெளிவு. சோடச தீபாராதனை விளக்கன்னு ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னா தான் நீங்க எங்கேயாவது பண்ற போது ஏயா இந்த மாதிரி பண்றன்னு கேட்கலாம். இல்லன்னா எல்லாரும் கும்பிடுற மாதிரி நீங்களும் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவான்னு வந்துட வேண்டியது. இந்த தட்டு ஐந்து தட்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து காட்டுவது. இது கூட இந்த தட்டு, இது இந்த தட்டு முதல்ல, அடுத்த தட்டு அப்புறம், அடுத்த தட்டு இப்புறம், அதன் பிறகு இது என்று முறை வகுத்திருக்கார். இந்த ஐந்து தட்டுகளையும் காட்டிவிட்டு கடைசியா கும்பத்தை காட்டுவார். இந்த ஐந்து தட்டுகள் காட்டுகிற விஷயத்தை அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னாருன்னா, இந்த ஒவ்வொரு தட்டா காட்டுற போது முதல் தட்டு பிருதிவியாகிய மண் போது. ரொம்ப நினைவா இந்த குறிப்பு வச்சுக்கணும். அடுத்தது அப்பு, அடுத்தது தேயில், அடுத்தது வாயு, அதுக்கு அடுத்தது ஆகாசம். அஞ்சு வந்துருது இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வாயு. இந்த ஒவ்வொரு தட்டு சாதாரண பித்தளை தட்டு தானே, பித்தளை தானே, சில இடத்துல கொஞ்சம் வசதிக்கு தகுந்த மாதிரி வெள்ளியில இருக்கும், அவ்வளவுதானே. இந்த தட்டு முதல் பூதம் காட்டுகிற போது இந்த மண் பூதம் சொல்லுகிறதா, ஆண்டவன் நான் தான். அதுக்கு என்ன ஆணவம் பாருங்க, பூதங்கள். அடுத்த தட்டு சொல்ற போது நீ சும்மா கட, நான் இல்லைன்னா உலகத்துல இல்ல என்று சொல்லி அந்த நெருப்பு தன்னை பிரமித்த வைக்கிறது. அதுக்கு அடுத்ததான் வாயு பூதம், நான் இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை, நான் தான் கடவுள்னு தான் சைவஸ்தான் சொல்லுது. சித்தாந்த சமயவாதிகள் இந்த பூதங்களையே கடவுள்னு பாதி பேரு நம்பின்னு இருக்கான், இவனை எந்த காலத்துல திருத்த முடியும்னு வைகண்டார் சொல்லுவார். இந்த இவங்களெல்லாம் எந்த காலத்துல திருத்த முடியும்? அதிலும் சமயவாதிகள் ஐந்து பூதங்களையும் ஏற்றுக்கொள்கிற சமயவாதிகள் யாரும் கிடையாது, ஒருத்தர் தான் பௌத்தன், ஆகாயமே இல்லை, நாலு தான் நாலு பேர். ஆகாயமே கண்ணுக்கு தெரியல, அது போய் இருக்குது. இத வாமன் சுவாமிகள் தென்சீர் விருத்தத்துல ஒரு பாட்டு, இந்த பௌத்தனை கண்டிச்சு ஒரு பாட்டு பாடி, பௌத்தர்களை கண்டித்து பாடி. இப்ப இந்த ஐந்து பூதங்களும் சொல்ற போது நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிறான். இது கடவுள் இல்லைன்னு அப்பர் சுவாமி பக்கத்துல இருந்து சொல்றார். மண்ணல்லை விண்ணல்லை வலயமல்லை ஆகாசமும் அல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல இந்த ஐந்துக்கு மேல ஒரு பிரகாசமாகி இருக்கிற ஒளி வடிவம் இருக்கிறது. ஆனாலும் பெரியோ நீயே என்று சொல்லி அந்த பூரண கும்பகலத்தை காட்டலாம். அப்பர் சுவாமி தேவாரம் இல்லைன்னா இது எந்த காலத்துல நம்ம தெரிஞ்சிருக்கு? தேவாரம் தாண்டகது மண்ணல்லை முதல்வழி, மண்ணல்லை விண்ணல்லை வலயமல்லை ஆகாயமல்லை ஆனாலும் பெரியோ. இப்பொழுது பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் போக்கிலன் வரவில்லை, போக்கும் புணர்வும் இல்லா புண்ணியனே. எல்லா தேவர்களும் பிறந்தாங்க, சாமி பிறந்தார் இறந்தார் இந்த வார்த்தைக்கு வழி. அப்ப அவனும் நாம் உண்ணாடுவதே போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர்கள் கீதங்கள் சொல்லி பாடுதல் ஆடுதல் அல்லால் பெருமான் என்ன சொல்றாருன்னா அந்த குறிப்ப, இறைவா உன்னுடைய தேவாரங்களை பாடிக்கொண்டோ மற்றவர்களை பாடிக்கொண்டோ ஆடிக்கொண்டு இருந்தார்களே தவிர உன்னை கண்டார்களா? கீதங்கள் பாடுதல் அல்லால் உன்னை கண்டறிவாரை யாம் கண்டு? ஏ இறைவனை அனுபவ உணர்வினாலே மற்றும் உணர முடியுமே தவிர, ஞானத்தால் உணர முடியுமே தவிர வேறொன்றாலும் இறைவனை நமது நுண்மான் நுழைவலன்களுக்கு தெளியே விளங்காது புரிந்து கொள்ள முடியாது என்பதை குறிப்பிற்காட்ட பெருமான் இந்த பாடலை பாடி பள்ளி எழுந்திருடாது. அது
பப்பர வீட்டிருந்து உணர்வு நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் வளரும் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயசோள்
மைப்பூரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வீட்டிலிருந்து உணரும் நின் அடியான். இந்த பிறவி அறுப்பதற்காகவே இந்த மண்ணுலகத்துக்கு வந்தவர்கள் எல்லாரும் அதுதான். இந்த பிறவியை நீக்குவதற்கு தான் சுவாமி அங்கிருந்து அனுப்புறார். ஆனா இங்க வந்த பிறகு வினை கூடும். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், என் மேல தவறு ஒன்றுமில்லை, நீ அங்கிருந்து வான்னு சொன்ன, அப்ப இங்க இருக்கிற நிகழ்ச்சியில நான் இந்த மழையில நான் நனையாம நான் எப்படி இருக்க முடியும்னு கேட்டார். என்னை இங்க வாங்கன்னு சொல்லிட்டீங்க, இங்க வந்த பிறகு நீங்க மழையும் உண்டாக்கிட்டு அந்த மழையில ஏன் நினைஞ்சேன்னு கேட்டா அது என்ன அர்த்தம் என்ற குறிப்பு நயம் தோன்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிறு புள்ளிருப்பூருக்கு அருகாமையில் இருக்கிற தலத்துக்கு வர்ற போது இறைவனை கேட்கிறார், என் மீது தவறு ஒன்று இல்லை, நீங்க தான் இந்த கைலாயத்துல இருந்து வாங்க, நான் பாட்டு சிவனே அங்க இருந்தேன், நீங்க நான் அப்படியே இருந்திருக்கலாம் இல்லையா, நீ கீழே போன்னு என்ன காரணம்ன்றது கேட்ட போது ரகசியமாக தீதிலா திருத்தொண்டர் தொகை தர போதுவான் அவர் மேல் மனம் போக்கி காதல் மாதரும் காட்சியில் எண்ணினான். நான் மற்ற நம்ம வந்திருக்கலாம், என்னோட ரெண்டு பொம்பளை ரெண்டு அம்மாவையும் சேர்த்திங்க கேட்கிறார். இந்த உலகம் மாயிலே இருந்து விடுபடுவதற்காகவே இறைவன் நம்மை அனுப்புகிறான். ஆனால் வினை காரணம் பற்றி ஆன்மா வினை தேடிக்கொள்ளும். பப்பர வீட்டிலிருந்து உணர் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் வளரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல்வில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. இது இதுவரையில திருப்பெருந்துறையில சாமி வந்து இறைவன் மணிவாசகருக்கு ஏகாந்த காட்சியைத்தான் காட்டினான். இந்த பாட்டில் அம்மையப்பரா காட்சி அணங்கின் மணவாளா அம்மையப்பரா காட்சி செப்புறும் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சுருப்பெருந்துரைவரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டு அருள். இந்த பிறவியோடு என்னுடைய வேலை முடிஞ்சு போகும். அருள்பிரியார் சொல்வார், இவிழு கடல் மணலை அளந்தால் அளந்தலாம் பிறவியை அளக்க முடியாது. பிறவி அச்சா ஆன்மாவிற்கு தலைப்பட வேண்டுமே என்ற குறிப்பை சுவாமி இங்கே உள்ளே விகந்தோதி ஜாக்கிரதன் இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும். எம்பெருமானே நீ எழுந்தருள வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய திருவருள் நோக்கம் அடியேருக்கு இந்த பிறப்பு ஒழிவதற்காக மெய்ப்பூரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வந்து வணங்குகின்ற இந்த மண் பூமியிலே நீங்கள் அம்மையப்பராக எனக்கு காட்சி கொடுத்து இந்த பிறவியை இத்துடன் ஒழித்திடல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யும்.